نستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، أنبيكم وليتكم ورياء الله من الذي عنه ليس هو من خلاف. نعم، இஸ்லாத்தின் மூன்று அறிவிப்புகளாம், இஸ்லாத்தின் மூன்று அடிப்படைகளும் அவற்றுக்கான ஆதாரங்கள் என்ற நூலை நாம் சென்ற வாரம் நாம் ஆரம்பித்து படித்துக் கொண்டிருக்கிறோம். கடைசியாக நாம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்திலே நம்மை வீண் விளையாட்டுக்காக வேண்டி படைக்கவில்லை, ஒரு உயர்ந்த ஒரு நோக்கத்துக்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா படைத்திருக்கிறான். அந்த நோக்கத்தை எவ்வாறு நிறைவேற்ற வேண்டும் என்பதை நமக்கு அறிவிப்பதற்காக ரசூல்மார்களை நமக்கு அனுப்பியிருக்கிறார் என்பதாக நாம் பார்த்தோம். சுருக்கமாக இஸ்லாம் என்று சொன்னால் அல்லாஹ்வை ஏகத்துவப்படுத்துவதும் அவனுக்கு கட்டுப்படுவதும், இணை வைப்பு மற்றும் இணை வைப்பாளர்களை விட்டும் நாம் விலகிக் கொள்வது என்ற இந்த மூன்று விடயங்களை உள்ளடக்கியதுதான் இஸ்லாம் என்றால் சுருக்கம் என்பதாக நாம் பார்த்தோம். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மனிதர்களை வெறுமனை படைக்காமல் ஒரு நோக்கத்துக்காக படைத்திருக்கிறார். அது என்ன நோக்கம் என்பதை நபிமார்களை அனுப்பி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு கற்றுத் தந்தார். அதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவை மாத்திரம் நாம் வழங்க வேண்டும் என்பது. அப்ப இந்த பிரச்சாரத்தை நபிமார்கள் மக்களுக்கு மத்தியிலே செய்யும் பொழுதுதான் அவர்களுக்கும் தமது கூட்டத்துக்கு மத்தியிலே எதிர்ப்புகள் உண்டாகி பிரச்சனைகள் ஏற்பட்டன. காரணம் என்ன? மக்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாமல் இல்லை, மக்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாதவர்களா? அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டுதான் இருந்தார்கள். ஆனால் பிரச்சனை என்ன? அல்லாஹ்வை தாம் விரும்பிய முறையில் அவர்கள் வழங்கினார்கள், அதான் பிரச்சனை. அவர்கள் விரும்பிய பிரகாரம் அல்லாஹ் வழங்க முயற்சிஞ்சான ரசூலுல்லாஹ் காட்டின முறையில வழங்குவதற்கு அவர்கள் முயலவில்லை. என்னதான், நீங்கள் அல்லாஹ்வை அன்பு வைப்பது என்பது ஒரு பெரிய விடயம் அல்ல, மாற்றமாக அல்லாஹ் உங்களை அன்பு வைப்பதுதான் முக்கியமான விடயம். நாம் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு நாம் நினைத்த பிரகாரம் வழக்க வழிபாடுகளை ஈடுபட்டு விட்டு அல்லாஹ்வுடைய திருப்தியை அடைய முடியும் என்று நினைத்தால் அது தவறு. அப்படித்தான் அந்த காலத்தில் இருந்த காஃபிர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். நாம் அல்லாஹ்வை விரும்பக்கூடியவர்கள், எங்களுக்கு தெரியும் அந்த காலத்தில் ரசூலுல்லாஹ் வாப்பாவுடைய பெயர் என்ன, தந்தையுடைய பெயர் அப்துல்லா. எனவே அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் அந்த மக்கள். இருந்தாலும் அவர்கள் என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய முறை பிரகாரம் அவர்கள் என்ன செய்தார்கள், வழிபடாமல் தமது இஷ்ட பிரகாரம் வழிபடத் தொடங்கினார்கள். இரவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவர்களுக்கு ஒரு பரீட்சை வைத்தார். இன் குல் இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ், நபியே கூறுங்கள், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும், என்னை பின்பற்றுங்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ரசூலுல்லாஹ்விடத்திலே கூறுமாறு சொல்கிறார். எனவே ரசூலுல்லாஹ்வை பின்பற்றினால்தான் நாம் அல்லாஹ்வை அல்லாஹ் எம்மை விரும்புவான். நாம் அல்லாஹ்வை விரும்பினாலும் அல்லாஹ் எம்மை விரும்ப வேண்டும் என்றால் நாம் நபி அவர்களுடைய வழியிலே செல்ல வேண்டும். எனவே அல்லாஹ்வுடைய விருப்பத்தை அன்பை நாம் பெறுவதாக இருந்தால் நபி அவர்களை பின்பற்றுவதுதான் அதற்குரிய வழியாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வை நாம் சென்றடைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரே ஒரு வழி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய அந்த வழிமுறை மாத்திரம்தான். எனவே இது முதலாவது அடிப்படை. இது முதலாவது அடிப்படை. எது? அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நம்மை வீணாக படைக்கவில்லை, அவனை ஒரு நோக்கத்துக்காக படைத்திருக்கிறான். அந்த நோக்கத்தை தெளிவுபடுத்துவதற்காக நபிமார்கள் வந்தார்கள். வந்து என்ன நோக்கம் என்பதாக சொன்னார்கள், அல்லாஹ்வை மாத்திரமே வணங்க வேண்டும் என்பதாக சொன்னார்கள். இதுதான் முதலாவது அடிப்படைகள்ல ஒன்று. சரியா, இரண்டாவது விஷயத்துக்கு வருவோம். இது என்ன, இந்த புத்தகத்துடைய இன்னும் முக்கிய தலைப்புக்குள் போகல. நாங்க இன்னும் முன்னுரை, இதெல்லாம் முன்னுரை. அந்த மூன்று அடிப்படைகளையும் இன்னும் நாம் ஆரம்பிக்கவில்லை. இப்ப இரண்டாவது ஒரு முக்கியமான அம்சத்தை இந்த ஆசிரியர் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அன் அல்லாஹ் லா யர்பா அயுஷ்ரக மஅஹு அஹதுன் ஃபி இபாதத்தி. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா தனது வணக்க வழிபாட்டிலே வழக்க வழிபாட்டிலே தன்னுடன் யாரையும் இணையாக்கப்படுவதை விரும்புவதில்லை. அல்லாஹுத்தாலா வணக்கத்திலே அவனுக்கு யாரையும் இணையாக்கப்படுவதை அவன் விரும்புவதில்லை. லா மலக்குன் முக்கர்ரபுன், அது அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமான வழக்காக இருந்தாலும் சரி, வலா நபியுன் முர்சலும், ஒரு நபியாக இருந்தாலும் சரி, ஒரு நபியாக இருந்தாலும் வழக்காக இருந்தாலும் என்ன செய்ய முடியாது, அவர்களை நாம் அல்லாஹ்வுக்கு இணையாக்க முடியாது வழக்க வழிபாட்டிலே. அதற்கு ஆதாரம் என்ன? வழக்க வழிபாட்டிலே அல்லாஹ்வை அல்லாமல் வேறு யாரையும் இணையாக்க கூடாது என்பதற்கு ஆதாரம் என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சூராஜின் 18வது வசனத்திலே சொல்கிறார், சூராஜினுடைய 18வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறார்? وَأَنَّ الْمَسَاجِدَ لِلَّهِ فَلَا تَدْعُوا مَعَ اللَّهِ أَحَدًا, பள்ளி வாயில்கள் அனைத்தும் அல்லாஹ்வுக்குரியது, அல்லாஹ்வுடன் யாரையும் நீங்கள் அழைக்க வேண்டாம், அல்லாஹ்வுடன் யாரையும் நீங்கள் அழைக்க வேண்டாம் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறார். ஃபலா தத்உ, நீங்கள் அழைக்க வேண்டாம் என்று சொன்னால் என்ன கருத்து? இரண்டு கருத்துக்கள் இருக்கின்றன. துஆ என்று சொன்னால் குர்ஆனுடைய பார்வையிலே இரண்டு கருத்துக்கள் இருக்கின்றன. என்ன கருத்து? ஒன்று, வழமையாக நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனை. இன்னும் ஒன்று என்ன? வழக்க வழிபாடுகள். இன்னும் ஒன்று என்ன? வழக்க வழிபாடுகள். இந்த இரண்டுக்கும் என்ன சொல்லப்படும்? துஆ என்று சொல்லப்படும். அது மாத்திரம் ரசூலுல்லாஹி என்ன சொன்னாங்க? அத்துஆஉ ஹுவல் இபாதா, அத்துஆஉ ஹுவல் இபாதா, துவாதான் இபாதத்து, இபாதத் என்பதே துவாதான் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். எனவே எப்படி நாங்கள் தொழுவுறது, நோம்பு முடிக்கிறது, ஜகாத் கொடுக்கிறது எல்லாம் அல்லாஹ்வுக்காக என்று மாத்திரம் செய்கிறோம், அதே போல நமது துஆவும் எப்படி அமைய வேண்டும்? பிரார்த்தனைகள் அல்லாஹ்விடத்தில் மாத்திரம்தான் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதே போல நமது வணக்க வழிபாடுகளும் அல்லாஹ்வுக்காக வேண்டி மாத்திரம்தான் இருக்க வேண்டும். பிரார்த்தனைக்கு துஆ என்று சொல்வது நியாயம், வணக்க வழிபாட்டுக்கு எப்படி நீங்க துஆ என்று சொல்லுவீங்க? துஆ சொன்னா என்ன? நல்லவற்றை கேட்டு தீயவற்றை தீயவற்றிலிருந்து பாதுகாக்குமாறு அல்லாஹ்விடத்திலே கேட்டல் கோருதல், அதுக்கு தான் துஆ சொல்றது. அப்ப இபாதத்துக்கு எப்படி, வணக்க வழிபாட்டுக்கு எப்படி நாங்க துஆ சொல்லலாம்? நாம் எதற்காக வேண்டி வணக்க வழிபாடு செய்கிறோம்? கூலிய எதிர்பார்த்து, அப்படித்தானே, நன்மையை எதிர்பார்த்துதான் நாங்க வணக்க வழிபாடு செய்கிறோம். அப்ப எனவே நாங்க வணக்கத்தின் மூலமாக அல்லாஹ்விடத்திலே கூலியை கேட்கிறோம், பிரார்த்தனையின் மூலமாக எப்படி எங்களை தேவைகளை கேட்கிறோமோ அதே போல நமது வணக்கத்தின் மூலமாக என்ன கேட்கிறோம்? கூலி வழங்குமாறு அல்லாஹ்விடத்திலே நாம் நமது செயலால் கேட்கிறோம். பிரார்த்தனை என்பது வாயால் கேட்பது, வணக்க வழிபாடு என்பது செயலால் கேட்பது, எனவே ரெண்டும் கேட்பதுதான், எனவேதான் ரெண்டுக்கும் துவான்னு சொல்றது. அப்ப எனவே அதை அல்லாஹால குர்வான் சொல்லும் பொழுது எப்படி சொல்கிறார்? உங்களுடைய இறைவன் கூறினான், என்னை நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள், நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன், நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். அப்ப உதுஊனி துவா செய்யுங்கள், அப்ப இந்த இடத்துல துவா செய்யுங்கள் தான் பிரார்த்தனை செய்யுங்கள் மட்டும் அர்த்தம், வணக்கம் அர்த்தம். எப்படி? அதுக்காதாரம் என்ன? இன்னல் லதீன, அந்த வசனத்தில் அடுத்த தொடர்ந்து அல்லாஹ் சொல்றான், இன்னல் லதீன யஸ்தக்பிரூன இபாதத்தி, யார் என்னை வணங்குவதை விட்டும் கர்வம் கொள்கிறார்களோ, என்னை வணங்காம யார் கர்வம் கொள்கிறார்களோ அவர்கள் நரகத்திலே நிரந்தரமாக நுழைந்து விடுவார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்றான். முதலாவது அல்லாஹ் போட்ட ஆர்டர் என்ன? உதுஊனி, பிரார்த்தனை செய்யுங்கள். பின்னுக்கு என்ன செய்ய சொல்றான்? இபாதத்தி, வணக்க வழிபாட்டை சொல்றான். ரெண்டும் என்ன? ஒன்றோடு ஒன்று தொடர்புள்ளது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அப்ப எனவே சில மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா, தொழுக, நோம்பு, ஜகாத், ஹஜ் இவைகள்ல தான் அல்லாஹ்வுக்கு இணை வைக்க கூடாது, பிரார்த்தனை செஞ்சுக்கலாம். ஏன் அதை ஒரு இபாதத்தாக அவன் கருதுறது கிடையாது, அதான் பிரச்சனை. அப்ப நாங்க இப்ப என்னத்தை விளங்கப்படுத்தணும் மக்களுக்கு போயிட்டு? இப்படி ஒருத்தர் தவறான ஒரு கபடியில வைத்து ஒரு வழியிட்ட துவா கேட்கிறாங்க, நாங்க சும்மா போயிட்டு சிரிக்கு நீங்க வராது போவீங்கன்னா அது சரி வராது. நாங்க ஏன் என்ன பிரச்சனைன்னு அவனுக்கு விளங்கப்படுத்தணும். நினைச்சா ஒரே ஏரியா நாங்க என்ன செய்யக்கூடாது, அவருக்குரிய சட்டத்தை சொல்லிடக்கூடாது. அது மிக தவறான ஒரு அணுகுமுறையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு விஷயம் தவறு, ஏன் தவறு தெரியாது, எடுக்கிறதுக்கெல்லாம் சிறுக்கு விதை, சிறுக்கு விதை, சிறுக்கிறது எதுக்கு சிறுக்குன்னு சொல்றது, எதுக்கு விதத்து சொல்றது, விதத்துக்கு சிறுக்குன்றான், சிறுக்கு விதத்துன்றான். அப்ப நாங்க வந்து ஒரு விஷயத்தை தடுக்கக்கூடிய ஒரு விஷயம் உண்மையிலே பாவமாக இருந்தாலும் அதை நாங்க பிழையாக தடுத்தால் அந்த மக்கள் அதிலிருந்து தவிர்த்து கொள்ள மாட்டாங்க. இவன் ஒரு அறிவில்லாதவன், இவனுக்கு சிர்க்கும் தெரியாது, விஜயத்தும் தெரியாது, இவன் என்ன எங்களுக்கு சொல்ல வார அப்படின்னு கேட்பார் கணேஷா. எனவே வெறுமனை எங்களுக்கு ஆர்வம் உணர்ச்சி இருந்தது மட்டும் போதாது, அறிவிக்கணும் கணேஷா, அறிவு தெளிவிக்கணும். அடுத்ததாக எனவேதான் இந்த வசனத்துக்கு உதவுனி அஸ்தஜிபுலக்கும், நான் எப்படி மொழிபெயர்த்தேன், என்ன பிரார்த்தனை செய்யுங்கள், நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். தஃசீரில் இன்னொரு விளக்கம் எப்படி, உங்களுக்கு கூலி வழங்குகிறேன், அஸ்தஜிபுலக்கும் கூலி வழங்குகிறேன். அப்ப கூலிண்டா எதுக்கு வரும், வணக்கத்துக்கு தான் வரும் சரிங்களா, வணக்கத்துக்கு வரும். எனவே இந்த வசனம் சூரா ஜின்னுடைய 18வது வசனத்தில் இடம்பெறக்கூடிய ஃபலா தஜூ மா அல்லாஹி அஹதா, அல்லாஹ்வுடன் வேறு யாரையும் நீங்கள் அழைக்க வேண்டாம் என்பது பிரார்த்தனையை உள்ளடக்குவது. அடுத்தது என்ன, வணக்க வழிபாட்டையும் உள்ளடக்கு, வணக்க கவனமாகிக்கணும் கேள்வி கேட்க, வணக்க வழிபாட்டையும் உள்ளடக்கு, ரைட். அடுத்ததாக என்ன சொல்றாரு இந்த ஆசிரியர், என்ன சொல்றாரு, அது எவ்வளவு அல்லாஹ்வுக்கு நெருக்கமான வணக்கமாக இருந்தாலும் சரி, ஒரு தூதராக இருந்தாலும் சரி, அவரையும் நாம் இணையாக்க கூடாது அல்லாஹ்வுக்கு. ஏனவா சொல்றாருன்னு சொன்னா, சில மக்கள் நினைக்கலாம் நம்ம சர்வசாதாரண மக்களை தான் இணையாக்க கூடாது, அல்லாஹ்வுடைய வழக்கு அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமானது, அவர்கிட்ட அவரின் மூலமாக அல்லாஹ்வை நெருங்கலாம், அல்லது ரசூல் நபிவார்கள் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமானவர், அவர் மூலமாக நெருங்கலாம் அப்படின்னு சிந்திக்கலாம் அல்லவா. அப்ப அதையும் இல்லாமலாக்குவதற்காக வேண்டிதான், எவ்வளவு நெருக்கமான வழக்காக இருந்தாலும், நபியாக இருந்தாலும், அல்லாஹ்வுக்கு விருப்பமான நபியாக இருந்தாலும், அவரையும் நாம் இணையாக்க கூடாது அல்லாஹ்வுடன். எனவேதான் அல்லாஹு தஆலாவுக்கு மிக விருப்பமான நபி தான் யாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வுடைய ஹலீல், அல்லாஹ்வுடைய யாரு ஹலீல். சிலாக்கள் என்ன சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய ஹபீப்னு சொல்லுவாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய ஹலீல், ரசூலுல்லாஹ் ஹபீப் இல்ல, அது தவறு. ஹலீல் தான் மிக நெருக்கமான நேசமுடையவருக்கு சொல்ற யாரு, ஹலீல் சரிங்களா. ரசூலுல்லாஹும் ஹலீலுல்லாஹ் தான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் ஹலீலுல்லாஹ் தான் சரிங்களா, ரெண்டு பேரும் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமானவர்கள். அல்லாஹு தஆலா அவர் ரசூலுல்லாஹ் எப்படி குர்ஆன்ல வர்ணிக்கிறார், அடியார் என்பதாக தான் வர்ணிக்கிறார். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அல்லாஹ்வுடைய இஷ்டத்துக்கு யாருக்கும் போகலான்றதை இதன் மூலமாக நாங்கள் புரிந்து கொள்கிறோம். அது பின்னால் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் வரும், முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய விளக்கத்தில் இன்ஷா அல்லாஹ் பற்றி மிக தெளிவாக இடம்பெறும். அடுத்தது அல்லாஹ் என்ன சொல்கிறார், ஃபலா தஃதுஉ மஅ அல்லாஹி அஹதன், யாரையும் என்ன செய்யக்கூடாதாம், அல்லாஹ்வுடன் இணையாக்க கூடாது யாரை. அப்ப இந்த வசன நடையிலே அரபுல அரபுல இந்த வசன நட அன்னைக்கு அந்நக்கீரத்து என்பதாக சொல்வார்கள். இந்த நடை வந்தால் எல்லா விடயங்களையும் உள்ளடக்கும், எவரும் விதிவிலக்கில் எதிர்ப்பு பொதுவாக அனைவரையும் உள்ளடக்கக்கூடிய ஒரு விடயமாக, யாரையும் அல்லாஹ்வுக்கு இணையாக்க முடியாது, யாரும் அதில் விதிவிலக்கு பெற முடியாது. எனவே இதுல யாருக்கும் எந்த விதமான அணுவளவேனும் சந்தேகம் இருக்கக்கூடாது. அடுத்ததாக மூன்றாவது விடயம் என்னவென்று சொன்னால், யார் அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு ரசூலுல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வையும் ஏகத்துவப்படுத்தி விட்டார்களோ அவர்கள் அல்லாஹையும் அவனுடைய தூதரையும் எதிர்ப்பவர்களை நேசம் வைக்க கூடாது, நேசம் வைப்பது கூடாது. மிக நெருக்கமான உறவினராக இருந்தாலும் சரி, அவருக்கு இஸ்லாத்துல இல்லையா, அவருக்கு எம்மிடத்துல இறக்க உள்ளத்துல அன்பு கிடையாது. வெளிரங்கத்தில் அவர்களுக்கு நாங்கள் எந்த விதமான ஹெல்ப் பண்ணினாலும் உள்ளத்துல அவங்களுக்கு இடம் கிடையாது என்பதை நாம் உறுதியாக உள்ளத்தில் ஆழமாக பதிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு ஆதாரம் என்ன, அதுதான் முக்கியம் சரிங்களா. ஆதாரம் என்ன, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றாங்க, சூரா முஜாதிலா 22வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், லா தஜிது கௌமன் யுஃமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வையும் மறுமை நாளை கொண்டும் ஈமான் கொண்ட ஒரு மனிதரை நீங்கள் நபியை காண மாட்டீர்கள், ஒரு சமுதாயத்தை காண மாட்டீர்கள், யுவாதூனமன் ஹாத்தல்லாஹ ரசூலஹு, அல்லாஹ்வையும் அவருடைய தூதரையும் எதிர்ப்பவர்களை நேசம் வைப்பவர்களாக நீங்கள் பெற்றுக் கொள்ள மாட்டீர்கள். எந்த அளவுக்கு சொன்ன அல்லாஹ், அவருடைய பெற்றோர்களாக இருந்தாலும் அபினாஹும் அல்லது அவருடைய பிள்ளைகளாக இருந்தாலும் அல்லது சகோதரர்களாக இருந்தாலும் குடும்பமாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர்கள் அல்லாவையும் தூதரையும் எதிர்க்கிறார்களா? அவர்களோடு தேசம் கிடையாது. அல்லாஹ் தஆலா உலாயிக கத்தலஃபி குலூபிஹிமுல் ஈமான், அவர்களுடைய உள்ளத்திலே தான் அல்லாஹ் ஈமானை எழுதி இருக்கிறான். வஅய்யதஹும் பிரூஹில் மின், தன்னிடத்திலே இருந்து ரூஹை கொண்டு அல்லாஹ் தஆலா அவர்களை உறுதிப்படுத்தி இருக்கிறான். அவர்களை சொர்க்கத்திலே அல்லாஹ் தஆலா நுழைப்பான். அவர்கள் தான் அல்லாஹ்வுடைய சாரார்கள், அவர்கள் வெற்றி பெற்றவர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனவே இது மிக முக்கியமான ஒரு அடிப்படை, முக்கியமான ஒரு அடிப்படை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இஸ்லாத்தினுடைய கலிமத்து தௌஹீதினுடைய மிக முக்கியமான ஒரு அடிப்படை தான் என்ன? அல் வலாஉ வல் பரா என்பதாக சொல்வார்கள். நட்பு வைத்தலும் பகைமை பாராட்டலும், நட்பு வைத்தலும் பகைமை பாராட்டலும், அல்லது அல்லாவுக்காக நேசித்தல் அல்லாவுக்காக வெறுத்தல் என்பதாக சொல்வோம். அல்லாவுக்காக நேசித்தல் அல்லாவுக்காக வெறுத்தல் என்பதாக சொல்வோம். எனவே இதுல இருந்து நாம் புரியக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், நாம் இணை வைப்பை விட்டும் இணை வைக்கக்கூடியவர்களை விட்டும் நாம் என்ன விலகிக் கொள்ள வேண்டும், நாம் விலகிக் கொள்ள வேண்டும். நாம் இணை வைக்காதது மாத்திரமல்ல, இணை வைப்பவர்களுடன் நாம் அவர்களை விட்டும் விலகியும் நாம் இருக்க வேண்டும் என்பதை நாம் இதுல இருந்து தெளிவாக புரிந்து கொள்கிறோம். அந்நியர்களை காவிர்களை இணை வைப்பாளர்களை நேசம் வைப்பது என்று சொன்னால், அது என்று சொன்னால் என்ன நேசம் வைப்பது என்று சொன்னால் என்ன என்று கேட்டால், அதனை இரண்டு வகையாக நாம் என்ன செய்யலாம், இரண்டு வகையாக நாம் அதனை பிரித்து நோக்கலாம். இரண்டு வகையாக நாம் அதனை பிரித்து நோக்கலாம். இந்த அந்நியர்களை நேசம் வைப்பது என்பது சில வேளை என்ன செய்யும், நம்மை நிராகரிப்பின் பக்கம் கொண்டு போய்விடும், முருத்தாக்கிவிடும். இன்னும் சில வேளை முருத்தாக்க மாட்டாது, ஆனால் என்ன பாவத்தை கொண்டு வந்து சேர்க்கும். இப்படி ரெண்டு பகுதி, இப்படி ரெண்டு பகுதி. முதலாவது பகுதி என்ன, குஃபருக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நேசம். அரைச்சா காவிலுடன் நேசம் வைப்பது என்பது இரண்டு வகை, ஒன்று குஃபருக்கு கொண்டு போகக்கூடியது, இன்னும் ஒன்று என்ன பெரும்பாவம். பெரும்பாவமாக இருக்கிறது. அப்ப எது குஃபருக்கு கொண்டு போய் சேர்க்கும்? முதலாவது வகை இறை வைப்புக்காக வேண்டி இறை வைப்பை நேசிப்பது. எப்படி இறை வைப்பை நேசிப்பது, இறை வைக்கக்கூடியவர்களை நேசிப்பது. இந்த இறை வைப்பாளர்கள் முஸ்லிம்களை விட முஸ்லிம்களுக்கு எதிராக அவர்கள் உதவி செய்வது, முஸ்லிம்களுக்கு எதிராக உதவி செய்து இஸ்லாத்தை விட இந்த குஃபர் மிகைக்க வேண்டும் என்று விரும்புவது. அப்படி இஸ்லாத்தை விட குஃபர் மிகைக்க வேண்டும் என்றும், முஸ்லிம்களை விட காவிர்கள் வெற்றி பெற வேண்டும் மிகைக்க வேண்டும் என்றும் விரும்புவது. முஸ்லிமாக்கள் யாராவது அப்படி விரும்பினாங்க என்றால் அவங்க முருத்தாயிருவாங்க. அப்படி விரும்பினா என்ன, அவர் முஸ்லீம் ஆகிக்க மாட்டார். அவ்வளவுதான் விஷயம், அது தெளிவான விஷயம் தான். உங்களில் யார் அவர்களை நேசம் கொள்கிறார்களோ அவர்கள் அவர்களை சார்ந்தவர்கள், அவர்கள் அவர்களை சார்ந்தாகிவிடுவார். எனவே சில வேளை குஃபரை விரும்பாவிட்டாலும், இணை வைப்பு குஃபரை விரும்பாவிட்டாலும், அந்த காவிர்கள் முஸ்லீம்களை விட மிகைக்க வேண்டும், முஸ்லீம்களை வெற்றி பெற வேண்டும் என்று யாராவது விரும்பினால் அதுவும் இல்லை, அதுவும் என்ன செய்யும், அவரை இஸ்லாத்தை விட்டு வெளியாகிடும். உதாரணத்துக்கு வந்து ஒரு முஸ்லீமும் முஸ்லீமான ஒரு அணியும் காஃபிரான ஒரு அணியும் போராட்டத்தில் ஈடுபடுதுன்னு வைங்க. இப்ப வந்து இவருக்கு வந்து விளங்குது காஃபிர்கள் வெற்றினா நமக்கு ஒரு என்ன சான்ஸ் இது அப்படின்னு விரும்பி அவர்களுக்கு ஏதாவது இவர் சப்போர்ட் பண்ணி முஸ்லீம்களுக்கு எதிராக உதவி செஞ்சான்னு சொன்னால் என்ன, அது வந்து குஃபருக்கு கொண்டு போய் சேர்க்கும். அடுத்தது இன்னும் ஒரு நேசம் இருக்கிறது, எப்படி அது குஃபருக்கு கொண்டு போய் சேர்க்காது, மாற்றமாக பாவத்தை கொண்டு வந்து சேர்க்கும், பெரும்பாவம் வடிகேட்டில் கொண்டு போய் மனிதனை விட்டு. அது என்ன, உலக நோக்கங்களுக்காக வேண்டி காஃபிர்களை நேசிப்பது, நேரத்தோட சொல்வது மார்க்கத்துக்காக வேண்டி நேசிப்பது. இது வந்து என்ன உலக நோக்கங்களுக்காக வேண்டி நேசிப்பது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தத்தகிது அதுவி வ அதுவக்கும் அவுலியாஅ துல்கூன இலைஹிம் பில் மவத்தா. ஈமான் கொண்டவர்களே, என்னுடைய உங்களுடைய விரோதிகளை நேசர்களாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். துல்கூன இலைஹிம் பில் மவத்தா, அவர்களுக்கு நீங்கள் அன்பு செலுத்தி நீங்கள் நேசர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா ஆவாரு காபிர்களை நேசர்களாக எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களை அல்லாஹ் எப்படி அழைக்கிறான்? ஈமான் கொண்டவர்களே என்று அழைக்கிறான். எப்படி அழைக்கிறான்? ஈமான் கொண்டவர்களே என்று அழைக்கிறான். அப்ப எனவே இவர்கள் மூமின்களாக தான் இருக்கிறாங்க, காபிராக இல்லை, ஆனா பாவிகள். அவங்க பாவிகள். காரணம் என்ன? அந்த வசனத்துல பின்னால் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான், வமன் யஸ்அல்ஹு மின்கும் ஃபக்கத் வல்ல சவா அஸ்ஸரீல. அப்படி யார் செய்வார்களோ, அப்படி யார் நேசர்களாக எடுத்துக்கொள்வார்களோ உங்களில், அவர் வழிகட்டு விட்டார், அவர் வழிகட்டு விட்டார் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக சொல்கிறார். எனவே இந்த வசனம் இறங்குவதற்குரிய காரணத்தை, பின்னணியை நாங்கள் புரிந்து கொண்டால் எங்களுக்கு இந்த விஷயத்தை விளங்குவது மிக இலகுவாகிவிடும். அதாவது எங்களுக்கு தெரிய, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை வெற்றி கொள்வதற்காக, மக்காவில் மக்காவாசிகளுடன் யுத்தம் செய்வதற்காக புறப்படுவதற்கு இருந்த போது ரசூலுல்லாஹ் உங்களுடன் யுத்தம் செய்வதற்காக வருகிறார் என்று ஒரு சஹாபி, ஹாஃபிது அபி பல்தா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி அந்த மக்களுக்கு, காபிர்களுக்கு தகவல் அனுப்புகிறாரு. இப்படித்தான் ரசூலுல்லாஹ் படை திரட்டி உங்களை நோக்கி யுத்தம் செய்ய வருகிறார் என்ற ஒரு தகவலை ஒரு பெண்மணியிடம் கூறி அனுப்புகிறார், கடிதத்தை கொடுத்து அனுப்புகிறார். ஆனால் அல்லாஹ் தஆலா வஹி அளிக்கிறார், ரசூலுல்லாஹ் இப்படி ஒரு செய்தி போகுது அப்படிங்கிற ரசூலுல்லாஹ் அடிக்கடியில் அவர் அனுப்பி இடையில அந்த பெண்மணியை குடிச்சு அந்த கடிதத்தை படிக்கிறது வந்துட்டாங்க. இப்போ வந்தா இவர்கிட்ட கேட்கப்படுது, நீங்க ஏன் இப்படி செஞ்சீங்க, ஏன் இப்படி செய்தீர்கள், துரோகமே, ராஜ துரோகம் சொல்லுவோம் இல்லையா, அப்படியான ஒரு துரோகம் செய்து விட்டீர்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு, ஏன் செய்தீர்கள்? அப்ப பாருங்க, இங்கதான் நாம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய ஒரு இடம். நிறைய பேர் வந்து ஒரு மனிதன் எப்படி பெரிய பாவம் செஞ்சான்னு நான் பாக்குறானே தவிர அவனுடைய பின்னணியை பாக்குறது இல்லையா, என்னத்தனால அவன் அப்படி செஞ்சிக்கப்படாது அப்படித்தான் நம்ம சொல்றது, என்னத்தனால அவன் அப்படி செய்யப்படாது, அப்படி அப்படி இருக்கக்கூடாது. இவ்வளவு பெரிய ஒரு தவறு செஞ்ச ஒரு மனிதரே எங்களை மாதிரி அந்த காலத்துல சஹாபாக்கள் சிலாக்கள் சொன்னாங்க, நான் சூழலா தானி அபரி முழுக்கவு உடுங்க அவன் தலை கழுத்தை வெட்டுறேன் அப்படிங்கிற சூழ்நாட்ட சொன்னாங்க. அப்ப அந்த சூழ்நாய் சிவலாசலம் தடுத்தாங்க, கேட்டாங்க, ஏன் இதை செய்தீர்கள்? இப்ப யாராக இருந்தாலும் நமது வீட்டுல நமது பிள்ளைகளாக இருக்கலாம், மனைவார்களாக இருக்கலாம், குடும்பத்துல அல்லது நம்ம வேலை செய்யக்கூடியவர் யாராக இருக்கலாம், ஏதாவது ஒரு தவறு செஞ்சுட்டா உடனே முடிவு ஒன்று எடுத்து தீர்மானம் எடுக்கிறது இல்லை, என்ன செய்யணும், விசாரிக்கணும், ஏன் எடுக்கு என்ன செய்ய, நிதானமாக அமைதியை அமைதியை கடைபிடிக்கணும். இப்ப எனவே சுசலாவை சில அவர்கிட்ட கேட்டு அவர் சொன்னாரு, அல்லாஹ் என்னை பாதுகாக்க வேண்டும், அப்படியெல்லாம் நான் இஸ்லாத்தை விட்டு போர் ஐடியால இஸ்லாத்தை வெறுத்து முன் காபிர்கள் வெற்றி பெறுவோம் கருத்துல நான் இதை செய்யவே இல்லையா ரசூலுல்லாஹ். நான் செஞ்சது காரணம் என்னடா, எனது குடும்பம் மக்காவில் இருக்கிறார்கள், எனது குடும்பத்தினர் மக்காவில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு பாதுகாப்பாக யாருமே அங்கு கிடையாது. ஆனா மற்ற சகாபாக்களுக்கு எல்லாம் அவருடைய குடும்பத்தினர்கள் பாதுகாப்பாக அங்கு மக்காவில் இருக்கிறார்கள், எனவே அவர்கள் பாதுகாத்துக் கொள்வார்கள். எனவே நான் இப்படியான ஒரு உதவியை காபிர்களுக்கு செஞ்சு எனது குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்கு நான் முடிவு செஞ்சேன் யார் ரசூலுல்லாஹ், அதனாலதான் நான் இப்படி செஞ்சேன் அப்படின் என்பதாக சொன்னார். அப்ப ரசூலுல்லாஹி உண்மைதான், அவர் சொல்றது உண்மைதான், எனவே அவரை நீங்கள் ஏச வேண்டாம் என்பதாக சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு அவரை வெட்டுவதற்கு கொலை செய்வதற்கு அனுமதி கேட்டதே ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவர் பத்ருடைய யுத்தத்திலே கலந்து கொண்டவர், அதிலே கலந்து கொண்டவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பாவங்களை மன்னித்து விட்டான், அவர்கள் என்ன செய்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவைகளை மன்னித்து விட்டான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எனவே இந்த ஹதீஸிலிருந்து விளங்கக்கூடிய விஷயம் என்னன்னா, அப்ப அந்த ஹாதிப் இப்னு அபி வல்தா என்று சொல்லக்கூடியவர் வந்து ஒரு நாளும் முர்த்தத்தாக மாட்டார் என்பது அந்த ஹதீஸுடைய விளக்கம். சரிங்களா, அல்லாஹ் தஆலா மன்னிக்கலாம்னு சொன்னா என்ன பாவம் செஞ்சாலும், அப்ப காஃபிராயினா ஷிர்க் செஞ்சா அல்லாஹ் தஆலா மன்னிக்க மாட்டார், குஃபுரை மன்னிக்க மாட்டார். எனவே இது குஃபுர் இல்லை, இவர் செய்த காரியம் குஃபுர் இல்லை என்பது இதுல இருந்து நமக்கு தெளிவாக புரிந்து விடுகிறது, புரிந்து விடுகிறது. எனவே வெறுமனே ஒரு காஃபிரை நேசிப்பது, உதாரணமாக ஒரு ஒரு பிளேயரை நேசிக்கிறது, காஃபிரான ஒரு பிளேயரை நேசிப்பது வந்து அவருடைய திறமைக்காக நேசிப்பது வந்து பாவம், என்னது பாவமே தவிர என்ன இல்லை, குஃபுரு கொண்டு போய் சேர்க்காது, குஃபுரு கொண்டு போய் சேர்க்க மாட்டாரு. கிரிக்கெட்டை பார்க்கறது சரி, அதுல உள்ள ஆட்களை நேசிக்க கூடாது. அப்ப எனவே இந்த குர்ஆன் வசனம், இந்த குர்ஆன் வசனம், இந்த சூரா மும்தஹினாவுடைய முதலாவது வசனம், ஈமான் கொண்டவர்களே என்னையும் என்னுடையவும் உங்களுடையவும் எதிரிகளை நேசர்களாக நீங்கள் எடுத்துக்கொண்டு அவர்கள் மீது அன்பு செலுத்த வேண்டாம் என்ற அந்த வசனம். இரண்டாவது வசனம் என்ன? சூரா மாயிதாவுடைய 51வது வசனம். சூரா மாயிதாவுடைய 51வது வசனம், ஒமைய தவல்லஹும் மின்கும் ஃபைன்னஹும் இன்ஹும், யார் அவர்களை நேசிப்பார்களோ அவர்கள் அவர்களை சார்ந்தவர்கள் என்ற அந்த வசனம். மூணாவது வசனம், இந்த நூலாசிரியர் குறிப்பிட்ட லா தஜிது கௌமன் யூமினூன பில்லாஹ், சூரா முஜாதிலாவுடைய 22வது வசனம். இந்த வசனம், ஈமான் கொண்டவர்கள் அவர்களுடைய மிக நெருக்கமானவர்களையும் என்ன நேசிக்க மாட்டார்கள், அல்லாஹ்வை எதிர்க்கக்கூடிய அவருடைய குடும்பத்தார்களை நேசிக்க மாட்டார்கள் என்ற இந்த மூன்று வசனத்தையும் அடிப்படையாக கொண்டால் நாம் சொன்ன மாதிரி இரண்டு வகையாக காஃபிர்களை நேசம் கொள்வதை நாம் பிரிக்கலாம். ஒரு வசனத்தை மட்டும் எடுத்தா என்ன என்ன செய்யும்? காஃபிர்களை நேசிக்கிற எல்லாம் காஃபிர்னு வைத்துருக்கா. இன்னொரு வசனத்தை மட்டும் எடுத்தா என்ன? காஃபிர்களை எப்படி நேசித்தாலும் அவன் காஃபிர் ஆக மாட்டான், அது வெறுமனே ஒரு பாவம் தான், அப்படி ஒரு கருத்தை பேசுவோம். எல்லாத்தையும் ஒன்றிணைத்து பார்த்தால் என்ன விளங்குறோம்? என்ன ஒரு ரெண்டு பகுதியாக பிரிக்கலாம். சில வேளை காஃபிராகுவான், சில வேளை என்ன பாவத்துக்கு இட்டு செல்லும். துனியாவுடைய ஒரு நோக்கத்துக்காக வேண்டி, உலக லாபத்தினுடைய ஒரு நோக்கத்துக்காக வேண்டி அவர்களுக்கு உதவி செய்தால் என்ன அது பாவம், அல்லது என்ன அவர்களை நேசித்தால் உதவி செஞ்சால் அது பாவம். அதுக்கு மாற்றமாக அவர்களுடைய மார்க்கத்தை விரும்பி காபிர்கள் முஸ்லிம்களை முஸ்லிம்களை விட வெற்றி பெற வேண்டும், மேலோங்க வேண்டும் என்ற எண்ணத்திலே உதவி செய்தால் அது என்ன? அது விரை நிராகரிப்பு, அது விரை நிராகரிப்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஒரு மூமின் எப்பொழுதும் அல்லாஹ்வுடைய தூதரையும் மூமின்களையும் நேசிக்கக்கூடியவராக இருப்பார். உண்மையான மூமின் அப்படித்தான் இருப்பார். அவருடைய உள்ளத்தில் ஒரு நாளும் காபிர்களை பற்றிய அன்பு நட்பு இருக்க மாட்டாது. அவர்களுடன் கொடுக்கல் வாங்கல் ஈடுபடுவது தவறு கிடையாது. வெளிரங்கத்தில வேண்டி அவர்களுக்கு எந்த விதமான உதவிகளும் நம்ம செய்ய முடியும். அதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டால், கல்யாணத்தினால் பாதிக்கப்பட்டால், எங்களை பக்கத்து வீட்டாக இருந்தால், நமது தொழில கூட வெளிரங்கத்தில் அனைத்து விதமான உதவிகளையும் செய்து இஸ்லாத்தை பற்றிய நல்லெண்ணங்களை உருவாக்குவதற்கான அனைத்து முயற்சிகளையும் செய்வதற்கு இந்த கருத்து தடையாக அமையாது. நாங்கள் உள்ளத்தில் அன்பு வரக்கூடாதுன்னு சொல்லுவோம். வெளிரங்கத்தில் வேண்டிய மாதிரி அவர்களுடன் நமது மார்க்கத்தை பாதிக்காத முறையே நடந்து கொள்ள முடியும். அன்பார்ந்த சகோதரர்கள், சிலாக்கள் இப்படி நாங்க சொல்ல கொள்ள என்ன நினைப்பாங்கன்னு கேட்டா, அவனும் ஒரு மனுஷன் தானே, ஏன் அவனை நாங்க நேர்க்க கூடாது? அல்லாவிடத்துல மனிதன் என்பதற்காக மதிப்பு கிடையாது. அல்லாவிடத்துல மனிதன் என்பதற்காக வேண்டி மாத்திரம் மதிப்பு கிடையாது. அவனிடத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கை, அவருடைய செயற்பாடுகள், அவருடைய நல்லொழுக்கங்கள், இவைகளை வைத்துதான் என்ன இவைகளை வைத்துதான் அல்லாவிடத்திலே பெருமதி இருக்கிறது ஒரு மனிதனுக்கு. சரிங்களா? அது இல்லைண்டா நாங்க என்னத்தை பார்க்கணும் தெரியுமா? அவன் இஸ்லாத்துக்கு இந்த உலகத்துக்கு எவ்வளவு பெரிய சேவையை செஞ்சான், எவ்வளவு பெரிய கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சான், எவ்வளவு பெரிய உலகத்துல பெரிய வைத்தியர், எவ்வளவு பெரிய எழுத்தாளர், விஞ்ஞானி, கலைக்கு உதவி செஞ்சுகிறார், அப்படி மக்களுக்கு ஏழைகளுக்கு உதவி செஞ்சுகிறார், இப்படி நாங்க பாக்குறோம். ஆனா முக்கியமான விஷயத்தை பார்க்கல, இவ்வளவு அவனை அல்லாஹால படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாவை மறந்து கல்லையும் மண்ணையும் வழங்கி கொண்டிருக்கிறான், அல்லது அல்லாவை மறுக்கிறான், அல்லது அல்லாவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறான். அப்ப இது எவ்வளவு பெரிய ஒரு தவறு! அந்த தவறை வச்சுதான் நாங்க ஆட்களை எடை போட வேண்டும். மனிதனை நாம் எதை வச்சு எடை போடணும்? அவன் அல்லாவுடன் அவனுடைய தொடர்பு எப்படி இருக்கிறது என்பதை வைத்து நாம் எடை போட்டால் நமக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனை ஆயிட்டாரு. ஆனா இன்றைக்கு எப்படி மக்களுடைய உள்ள மாறிக்கிறது சொன்னால், வெளிரங்கத்தை வைத்து, வெளி நாகரிகங்களை வைத்து, நாகரிக முன்னேற்றத்தை வைத்துதான் என்ன எடை போடுவதற்கு மனிதனுடைய உள்ளங்கள் மாற்றப்பட்டிருக்கின்றன. அது சர்வசாதாரண ஒரு விஷயம். யாரு கையில் அதிகாரம் இருக்குமோ அவர்களை நேசிப்பது ஒரு மனிதனுடைய இயல்பு. நினைச்சா அதனாலதான் எங்களுக்கு இது என்ன ஒரு பெரிய பிரச்சனை மாதிரி விளங்குது. நினைச்சா இல்லாட்டி வந்து என்ன, உண்மையான மூமினாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் அல்லாஹ்வுடன் அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்வதுதான், அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குவதுதான் நமது பெரிய பெரும் ஒரு நோக்கம் என்று விரும்பக்கூடிய ஒரு மனிதன் என்ன செய்ய மாட்டான், அவனுக்கு இது பிரச்சனையா இருக்காது. உதாரணமாக சாதாரணமாக இதை விளங்கலாம். உதாரணமாக சொல்றதாக இருந்தால், ஒரு கொம்பனி ஒன்றுங்கிறீங்களே, ஒரு கொம்பனி ஒன்றுங்குது. இந்த கொம்பனியில ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் வந்து மாஷா அல்லாண்டு எல்லாரோடையும் மாஷா அல்லா நல்லா பழகிறாரு. ஆனா கூத்த வேலையே செய்யறதில்ல. கொம்பனி என்ன வேலைக்கு வந்தாரோ அந்த வேலையை செய்யாம மற்ற எல்லாத்தையும் நல்லா செய்யறாரு. அப்ப இவருக்கு ஒரு சம்பளத்தை கூட்டி கொடுப்போம், அதுல அவரோட அந்த பொஸ் இறக்க வைப்பாரா? நீ எல்லாம் நல்லா அதெல்லாம் நமக்கு வேணும், வந்த வேலையே செய், அதை செய்யலையா நம்ம தோக்கிடம் இல்லை. அவ்வளோ அதை மாறித்தான் அல்லாஹ்வுடைய பார்வையில் என்பதை நாம் இலகுவாக புரிந்து கொள்ளலாம். சரிங்களா? எனவே சில மக்கள் இதை பெரிசாக அலட்டிக் கொள்வார்கள், அது என்ன மனிதன் தானே அவளும் அப்படின்னு சொல்வார்கள். இதுதான் பார்த்த சகோதரர்களே. அதனாலதான் இன்றைக்கு சில மக்களுக்கு இந்த மதமாற்று தண்டனை, இஸ்லாத்திய மதமாற்று தண்டனை, மதம் மாறினால் அவரை கொலை செய்யும். சரிங்களா? கொலை செய்யணும் தண்டனையில அதுல எந்த விதமான மாற்றுக்கருத்து மனிதர்களுக்கு மத்தியில இல்ல, அது செல்ல தெளிவாக வந்துகிறது. சரிங்களா? அதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது. ஆனால் இன்றைக்கு வந்து என்ன, அது உரக்குது, எலர்ஜிக் ஆகுது. ஏன்? ஐக்கிய நாட்டு சபையில் எப்ப இந்த மத சுதந்திரத்தினுடைய இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதோ, தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதோ, அண்டையிலிருந்து மனித உரிமை பிரகடனம் தீர்மானிக்கப்பட்டதிலிருந்து எல்லாருக்கும் என்ன, அது எலர்ஜிக் ஆகிடுச்சு. சரிங்களா? எனவே குர்ஆன் ஹதீஸ்ல மாற்றம் வரல, நமது உள்ளங்களில் மாற்றம் வந்ததுனால சில சட்டங்களை ஜீரணிக்க முடியாம இருக்குது. எனக்கு ஆச்சரியம் என்று சொன்னால், இந்த இஸ்லாத்தினுடைய மதமாற்ற தண்டனைய ஒரு காபிர் விமர்சிக்கிறது வந்து சகஜம். ஏன்? அவன் வந்து இஸ்லாத்து உண்மையான மார்க்கம் ஏற்றுக்கொள்ளது. அதனால அவன் சொல், அவன் என்ன சொல்றான், எல்லா மதமும் அவனை வந்து இஷ்டம். அந்த கருத்தில் உள்ளவன் இதை விமர்சிக்கலாம் இந்த கருத்தை. ஆனா இஸ்லாம் தான் சரியான மார்க்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு முஸ்லிம் எப்படி இந்த தண்டனையை விமர்சிக்கலாம்? அப்படின்னா அதை விமர்சிக்கிறது இஸ்லாத்துக்குள்ள இஸ்லாம் மாத்திரம்தான் சரியான மார்க்கம் என்று நம்பிக்கொண்டு இந்த மதமாற்ற தண்டனையை விமர்சிப்பது எதுக்கு சமணம் என்று சொன்னால், நான் சொல்லுவது சிறு பிள்ளைக்கு தடுப்பூசி அடிப்பதை பார்த்து கவலைப்படக்கூடிய ஒரு தந்தையை போல. சரிங்களா? சிறு பிள்ளைக்கு தடுப்பூசி அடிக்கிறத வெளிரங்கத்துல பார்த்தா எப்படி இருக்கும்? பெரிய அநியாயம் செய்ய மாதிரிதான். யாரும் அத தவிர்த்து கொள்வது கிடையாது. இன்றைக்கு கொஞ்சம் அந்த பாஸ்கரம் மாதிரி கொஞ்சம் குழப்பினதுக்கு, ஆனால் உண்மையானவர்கள் யாரும் அதனை பெரிதாக அலட்டிக் கொள்வதில்லை. காரணம் என்ன? அவனுக்கு அதுல என்ன பிரயோசனம்? ஏன்னா இஸ்லாத்திலிருந்து ஒருத்தன் போனா அவனுக்கு கொலை தண்டனை இருக்கிறது, அவனுக்கு மரண தண்டனை இருக்கிறது என்று சொன்னால் அவன் அவனை பாதுகாக்கப்படுகிறது. இஸ்லாத்து விட்டு போயிக்கலாம, அவன் எப்படி சரி பாதுகாத்து எப்படி சரி சொர்க்கத்துக்கு கடைசி கட்டத்தில் யாரும் கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு ஒரே ஒரு முயற்சி. அப்ப அதை விமர்சிப்பதாக இருந்தால் இஸ்லாத்துல அவனுக்கு உறுதியான நம்பிக்கை இல்லை. எல்லா மதமும் சம்பளம் ஒரு, அப்ப அப்படியா? முதலாவது அந்த மதமாற்ற தண்டனையை விமர்சிக்க கூடியவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, இஸ்லாத்தன் ஒரு நாள் நம்புடி, அதுக்கு பிறகு வருவோம் மதமாற்ற தண்டனை இங்கிதா இல்லையா? இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கம் என்று நீ நம்பினாத்தான் உனக்கு பதிர்ச்சி இல்லை, பதிர்ச்சி இல்லையா? இப்ப பிரச்சனை என்னன்னா, காபிர்களுக்கு எல்லாத்துக்குமே லொஜிக்ல பதிர்ச்சி இல்லை, பேத்து 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 தான் பிரச்சனை. சில சட்டங்களும் அவருக்கு வந்து சில சட்டங்களை வந்து லொஜிக்ல செல்லல. ஏன்? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலே தவிர பதில் சொல்ல முடியாது. அடுத்ததாக நூலாசிரியர் சொல்கிறார், யாலம் அர்ஷதக்கல்லாஹு லிதாஅத்திஹி, அல்லாஹு தஆலா அவனை வழங்கி வழிபடுவதற்கு உனக்கு வழிகாட்டுவானாக. அவருடைய பிரார்த்தனையோட சொல்றாரு, நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அந்த ஹனீஃபியத்தை தூய்மையான மார்க்கம் என்பது மில்லத்த இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தூய்மையான மார்க்கம் என்பது எது? அன் தஅபுதல்லாஹ வஹ்தஹு முக்லிஸல் லஹுத்தீன், அல்லாஹ்வை மாத்திரம் நீங்கள் வணங்குவது, அல்லாஹ்வை மாத்திரம் நீங்கள் வணங்குவது. வபிதாலிக அமரல்லாஹு ஜமீஅ அன்நாஸி வஹலகஹும் லஹா, அந்த கட்டளையை தான் அல்லாஹு தஆலா எல்லா மனிதர்களுக்கும் பிறப்பித்துள்ளார். இந்த கட்டளையை தான், என்ன கட்டளை? அல்லாஹ்வை மாத்திரம் வணங்க வேண்டும் என்ற கட்டளை. அதுக்காகத்தான் அவர்களை படைத்தும் இருக்கிறார், அதுக்காகத்தான் அவர்களை படைத்தும் இருக்கிறார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க, வமா கலக்துல் ஜின்ன வலின் செய்யலாரி அமுது, நீங்களையும் மனிதர்களையும் என்னை மாத்திரம் வழங்குவதற்கே அன்றி நான் படைக்கவில்லை. அப்ப யாபுதூனுக்கு யுவஹிதூ, என்னை மாத்திரம் வழங்குவது என்ற கருத்து தஃப்ஸீர்ல கொடுக்கப்படுகிறது. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவருடைய கட்டளைகளில் மிகப்பெரிய கட்டளை எது? தௌஹீத் ஏகத்துவம், அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குவது, அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குவது, வெறுமனே வணக்கமல்ல, அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குவது. அல்லா தடுத்தவைகள் மிகப்பெரிய மிகவும் கடுமையான தடை எது? எது? ஷிர்க், இணை வைப்பு. அப்ப இணை வைப்பு என்று சொன்னால் என்ன? அல்லாவுடன் சேர்த்து இன்னொருவரை அழைப்பது, அல்லாவுடன் சேர்த்து இன்னொருவரை அழைப்பது. ஒன்று அது நாவினால் அழைத்தால் அழைத்தாலும் தவறு, சேரினால் நமது வணக்க வழிபாட்டை கூட்டு சேர்த்தால் ரெண்டுமே தவறு. ஆதாரம் என்ன? நீங்கள் அல்லாவை வணங்கள், அவனுக்கு எதிரையும் இணையாக்கி விடாதீர்கள். சூரா நிசாவுடைய 36வது வசனம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இந்த இடத்துல ஆசிரியர் என்ன சொல்கிறார்? தூய்மையான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கம் என்ன? அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குவது என்பதாக சொல்கிறார். ஏன் அப்படி சொல்கிறார் என்று சொன்னால், குர்ஆன்ல பல இடங்கள் அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் உடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுங்கள் என்பதாக சொல்கிறார். இப்ராஹிமுடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுங்கள். சூரா நஹ்வுடைய 123வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அதே போல இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் தஆலா சூரா ஜுக்ருஃபுடைய 26-27வது வசனங்கள் என்ன சொல்கிறார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தனது தந்தைக்கும் தனது கூட்டத்தையும் பார்த்து சொன்னார்கள், இன்னனி பராவும் மிம்மா தஅபுதூன், நீங்கள் வணங்குபவற்றை விட்டும் நான் விலகி கொண்டேன். இல்லல்லதி ஃபத்தரனி, என்னை படைத்தவனை தவிர, ஃபஇன்னஹு சயஹ்தீன், அவன் தான் எனக்கு வழிகாட்டக்கூடிய வழிகாட்டுவான் என்பதாக சொன்னார்கள். எனவே இந்த அவருடைய இந்த வார்த்தை, எந்த வார்த்தை? இன்னனி பராவும் மிம்மா தஅபுதூன், நீங்கள் வணங்குபவரை விட்டும் நான் விலகி கொள்கிறேன், என்னை படைத்தவனை தவிர என்ற இந்த வார்த்தை இருக்கிறது. இதுல இரண்டு பகுதிகள் இருக்கின்றன. என்ன பகுதி? இரண்டு பகுதிகள் இருக்கின்றன. யாருடைய வார்த்தையில? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வார்த்தையில. என்ன வார்த்தை சொன்னாங்க? நீங்கள் வணங்குவற்றை விட்டும் நான் ஒதுங்கிக் கொள்கிறேன், ஒதுங்கிக் கொள்கிறேன், என்னை படைத்தவனை தவிர என்பதாக சொன்னார்கள். அப்ப முதலாவது உலகத்தில் வணங்கப்படக்கூடிய அனைத்து தெய்வங்களையும் விட்டு அவர்கள் விலகிக் கொள்வது. இரண்டாவது என்ன? அல்லாவை மாத்திரம் வணங்குவது. இந்த ரெண்டு மூணு சிலாக்கள் என்ன சொல்றாங்க? அல்லாஹ் வணங்கினா சரி, மத்தவர்கள் வணங்கிறோம் இல்லையோ அதெல்லாம் பிரச்சனை. அல்லாஹ் வணங்கினா அங்க முஸ்லீம் நினைச்சுக்கிறாங்க, அதுதான் பிரச்சனை. அல்லாஹ் வணங்கினா முஸ்லீம் ஆகலாமா? உடோணும், மத்ததெல்லாம் உடோணும். அதுக்கு என்ன? அப்ப அல்லாவை மாத்திரம் வணங்கினா தான் முஸ்லீம், சரிங்களா? அல்லாவை அல்லாஹ் வணங்கினா முஸ்லீம், அல்லாவை மாத்திரம் வணங்குவோம், மத்ததெல்லாம் உடோணும். முதலாவது கலிமால முதலாவது என்ன? முதலாவது இல்ல, எல்லாத்தையும் உடோணும். அத்தஹ்லியத்து கபில தஹ்லியான்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன சொல்லுவாங்க? அத்தஹ்லியத்து கபில தஹ்லியா. ஒரு 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 பாத்திரத்தில் அசுத்தம் உள்ள ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் குடிக்கிறேன்னா என்ன செய்யணும்? முதலாவது அசுத்தத்தை நீக்கிறது வழியா, அதான் லாயிலாக ரைச்சா. இல்லல்லாம் வந்து சுத்தமானத்தை ஊற்றுவது மாதிரி ரைச்சா. எனவே அந்த ரெண்டு பகுதியையும் நான் கவனத்தில் கொள்ளணும். அதிகமான முஸ்லீம்கள் அந்த ஒரு ரெண்டாவது பகுதியை மட்டும் கவனத்தில் கொள்றாங்க. முதலாவது பகுதியை கவனத்தில் கொள்வது, நாஸ்தியர்கள் முதலாவது பகுதியை மட்டும் கவனத்தில் கொள்றாங்க, ரெண்டாவது பகுதி இல்லை ரைச்சா. நாஸ்தியர்கள் ஆயிடா இந்த இறைவன் இல்லைன்னு அவன் விட்டுட்டாங்க, ரெண்டாவது அவன் ஒட்டி இல்லை. முஸ்லீம்கள் இந்த ரெண்டாவது மட்டும் முடிஞ்சு முதலாவது விட்டுட்டாங்க சிலாக்கள், அதுதான் பிரச்சனை. அல்லாஹ் தஆலா சொல்றான், இதை சொல்லி போட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி இந்த வார்த்தையை சொல்லி போட்டு என்ன சொல்கிறார்? அவருக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகளில் நிலையான வார்த்தையாக அதனை அல்லாஹ் தஆலா மாற்றிவிட்டான். யாருடைய வார்த்தை? வார்த்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன அந்த வார்த்தையை அதுக்கு பின்னால் வந்த எல்லாருக்கும் அல்லாஹ் தஆலா பொதுவான வார்த்தையாக, அதுக்கு தான் கலிமத்து தௌஹீத்னு சொல்றது. அதுக்குதான் என்ன? கலிமத்து தௌஹீத், லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த கலிமத்து தௌஹீத். எனவே கலிமா லா இலாஹா இல்லல்லாஹ்வுடைய கருத்து என்ன? வணக்கத்துக்குரிய நாயல் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அதுல இடத்துல முக்கியமான பாயிண்ட் இது, உரிய நீ உரிய அந்த வார்த்தை தான் முக்கியம். வணக்கத்துக்கு உரிய நாயன் அதை அரபுல சொல்லுவோம் என்பதாக சொல்லுவோம். என்ன வார்த்தை மறைந்திருக்கிறது என்பதில்தான் பல வழிகேடுகள் உருவாயிச்சு. அப்ப சரியான வார்த்தை என்ன? அந்த உரிய அந்த வார்த்தை. அப்ப வழங்கப்படக்கூடிய பல தெய்வங்கள் இருக்கா இல்லையா? வழங்கப்படக்கூடிய தெய்வங்கள் பல பழகிது. ஆனா அல்லா எப்படிப்பட்டவன்? வணக்கத்துக்கு உரியவன், வெறுமனே வணங்கப்படக்கூடியவன் இல்ல, வணக்கத்துக்கு உரியவன், வணக்கத்துக்கு உரியவன் என்பதை நாம் புரிந்து. அல்லாஹ் என்ற வார்த்தை வார்த்தையோட கருத்து என்ன? அல்லாஹ் இந்த வார்த்தையினுடைய கருத்தே வழங்கப்படக்கூடியவன் கருத்து, வழங்கப்படக்கூடியவன் என்பதுதான் அல்லாஹ் என்ற வார்த்தையினுடைய கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. இலாஹ் என்ற வார்த்தையினுடைய கருத்து பதிலாக இலாஹ் என்ற வார்த்தையுடைய கருத்து பதிலாக. அப்ப எனவே கடமைகள் ஆகப்பெரிய கடமை என்னவென்று சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து எங்களுக்கு சொன்ன மிகப்பெரிய கடமை கட்டளை என்னென்றால் தௌஹீத், இந்த ஏகத்துவம். மிகப்பெரிய தடை என்ன? இணை வைப்பு. இணை வைப்பு. எனவேதான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் வந்த அனைவரும் வந்து செய்த முதலாவது வேலை அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தை மக்களுக்கு போதித்து இணை வைப்பை விட்டும் அவர்கள் தடை செய்தார்கள், அவர்கள் தடை செய்தார்கள். அதற்காக வேண்டிய அல்லாஹால இந்த நோக்கத்துக்காக வேண்டிதான் நபிமார்களை அனுப்பினார். குர்ஆன் அல்லாஹ் எப்படி சொல்றான், ஒவ்வொரு சமுதாயத்திலையும் ஒரு தூதரை நாங்கள் அனுப்பிக்கிறோம். எதுக்காக வேண்டி? அணி அபுதுல்லாஹ் என்கிற அல்லாஹை வழங்கல். அதாவது நிப்பாட்டாங்களா என்ன? கட்டாயம் வரோடு மற்றது இல்லாட்டி வகித்தறிவு பாகூர். அல்லாஹ் அல்லாத வழங்கப்படக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் கவிழ்ந்து கொள்ளுங்கள். நபிமார்கள் அல்லாஹால அனுப்பிய நோக்கம் மக்களுக்கு அவர்கள் அல்லாவை மாத்திரம் வணங்கி வழிபட வேண்டும், அவருக்கு இணை வைப்பதை விட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதை தெளிவுபடுத்துவதற்காக. அப்ப ஏன் நாங்க சொல்றோம் இந்த தௌஹீத்தான் ஆகப்பெரிய ஒரு கட்டளை என்று ஏன் சொல்கிறோம்? ஆகப்பெரிய ஒரு கடமை இந்த தௌஹீத் என்பதாக ஏன் சொல்றோம்? இதுதான் மனிதன் படைக்கப்பட்டவருடைய நோக்கம். காரணம் என்ன? இதுதான் மனிதன் படைக்கப்பட்டவனுடைய நோக்கம். எனவே இந்த ஏகத்துவத்தை கொண்டு ஏவுவது மனிதன் படைக்கப்பட்ட நோக்கத்தை அவனுக்கு தெளிவுபடுத்துவது. சரிச்சா, இந்த ஏகத்துவம் என்று சொன்னால் என்ன? மனிதன் படைக்கப்பட்ட நோக்கத்தை அவனுக்கு தெளிவுபடுத்தி அதன்படி அதனை நடைமுறைப்படுத்துவதற்கு அவனை தூண்டுவதுதான் இந்த தௌஹீத். சரிச்சா, அப்ப எனவே ஒரு எதுக்காக ஒன்று உருவாக்கப்பட்டதோ அதனை செய்வது தான் முக்கிய கடமை. எனவே நாம் உருவாக்கப்பட்டிருப்பது தௌஹீதுக்காக வேண்டி. எனவே அதுதான் மிகப்பெரிய கட்டளை. அடுத்ததாக இணை வைப்பை விட்டு தடை செய்வது என்பதாக என்று சொன்னால் என்ன? தௌஹீதை கொண்டு ஏவுவது என்று சொன்னால் என்ன? நாங்கள் சொன்னோம் படைக்கப்பட்ட நோக்கத்தை அவனுக்கு தெளிவுபடுத்தி அதனை நடைமுறைப்படுத்துவதற்கான முயற்சியான் தௌஹீதை கொண்டு ஏவுவது. இணை வைப்பை விட்டு தடுப்பது என்று சொன்னால் என்ன? அதாவது மனிதன் படைக்கப்பட்ட நோக்கத்தை பாழாக்கிவிடக்கூடிய அதற்கு முரணானவைகளை விட்டும் அவனை தடை செய்தல். சரிச்சா, படைக்கப்பட்ட நோக்கத்தை செய்வதற்கு முயற்சி செய்வது வந்து தௌஹீத். சரிச்சா, அதனை அதற்கு முரணான விடயங்கள், அதற்கு முரணான வழிகளிலே செல்வதை விட்டும், மனிதன் தான் படைக்கப்பட்ட நோக்கத்துக்கு முரணாக செயற்படுவதை விட்டும் அவனை தடை செய்தான். அதை புரிந்து கொண்டால் எங்களுக்கு இந்த தௌஹீதுடைய முக்கியத்துவத்தையும் இணை வைப்பினுடைய பாரதூரத்தையும் நாம் இலகுவாக புரிந்து கொள்ளலாம். எனவே ஒரு மனிதன் படைக்கப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றுவதுதான் ஆகப்பெரிய அந்த அதன் பக்கம் அழைப்பதுதான் ஆகப்பெரிய தாவத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல தான் படைக்கப்பட்ட நோக்கத்துக்கு தடையாக அமைவதை விட்டும் தடை செய்வது ஆகக்கூடிய தடையாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவேதான் நபிமார்கள் எல்லோரும் இதிலே கவனம் செலுத்தினார்கள். நபிமார்கள் எல்லோரும் வந்து இந்த தௌஹீதில கவனம் செலுத்தி இணை வைப்பை விட்டு மக்களை தடுப்பதற்கு காரணம் என்ன? அது மனிதனை படைத்த நோக்கத்தின் அடிப்படையில் அவனை செயற்படுவதற்கு தூண்டுகிறது தௌஹீத். அதே நேரத்தில் இணை வைப்பை விட்டும் தடை செய்வது அவன் படைக்கப்பட்ட நோக்கத்துக்கு தடையாக அமைப்பதை விட்டும் அவனை தடுக்கிறது, அவனை தடுக்கிறது என்பதை நாம் சுருக்கமாக புரிந்து கொள்கிறோம். கடைசியாக இன்றைக்கு நாங்கள் தலைப்புக்கு வருவோம். இந்த நூலுடைய முக்கிய கருப்பொருள், முக்கிய கருப்பொருள் இப்போதுதான் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப ஆசிரியர் சொல்கிறார், ஃபைதா கீல லக உங்களிடத்தில் கேட்கப்பட்டால், மல் உசூலு சலாசா அல்லதி யஜிபு அலல் இன்சானி மஅரிஃபத்துஹா, மனிதன் புரிய வேண்டிய மூன்று அடிப்படைகளும் என்ன என்று உங்களிடத்தில் கேட்கப்பட்டால், பகுல் நீங்கள் பதில் சொல்லுங்கள், எப்படி? மாரிஃபத்துல் ஆபிதி ரப்பஹு, அடியான் தனது இறைவனை அறிந்து கொள்வது முதலாவது. இரண்டாவது அடிப்படை வதீனஹு, தனது மார்க்கத்தை அறிந்து கொள்வது. வனபியஹு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மூணாவது தனது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அறிந்து கொள்வது. இது மூணு என்றால் என்ன? ஒவ்வொரு மனிதரும் அறிந்து வைத்திருக்க கூடிய வேண்டிய அடிப்படைகள். அப்ப நான் முதலாவது வகுப்புல என்ன சொல்ல ஒரு விஷயம் ஆரம்பத்தில், கல்வி நாலு விஷயங்கள் எங்கள் மீது கற்றுக்கொள்வது கடமை, நாலு விஷயங்களை செய்வது நம் மீது கடமை என்று சொல்லுவோம். அது முதலாவது என்ன? கல்வி. அதுதான் இப்ப இஷ்டம். அந்த கல்வி என்ன? அந்த கல்வி அதுதான் இந்த மூணு விஷயங்களையும் அறிந்து கொள்வது. இந்த மூணு விஷயங்களையும் அறிந்து கொள்வதுதான் அந்த கல்வி. அப்ப இந்த மூணு விஷயங்களையும் தெளிவுபடுத்துவதற்காகத்தான் இந்த நூல் தொகுக்கப்பட்டுள்ளது. இந்த நூல் தொகுக்கப்பட்டுள்ளது. அப்ப இந்த மூணு கேள்வியிலே விசேஷம், இந்த மூணுடைய விசேஷத்தன்மை என்ன? இந்த மூணு தான் கபரில் கேட்கப்படக்கூடிய கேள்விகள். எனவே கபரில் கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கான பதில்களைத்தான் இங்கு நாங்கள் படிக்கப் போகின்றோம். எனவே யார் இதனை சரியான முறையில் ஆதாரங்களுடன் புரிந்திருப்பாரோ அவர் என்ன கபரில் உறுதியான முறையில் தைரியமாக பதில் சொல்லலாம், தைரியமாக பதில் சொல்லலாம் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். எனவேதான் புகாரி முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய ஹதீஸிலே கபரில் கேள்வி கேட்கப்படக்கூடிய இடத்துல சில மக்கள் என்ன சொல்வார்கள், ரசூலுல்லாவை காட்டி கேட்டவுடன் அவர் சொல்வார், லா அத்ரி, எனக்கு தெரியாது. மக்கள் ஏதோ சொல்லிக் கொண்டிருந்தார்கள், நானும் சொல்லிக் கொண்டிருந்தேன். மக்கள் சொல்லிக் கொண்டிருந்தாலே நானும் சொல்லிக் கொண்டிருந்தேன் என்று சொல்வார் சிலாக்கள். ஹதீஸ் ரசூலுல்லா சொல்றார், புகாரி முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ். எனவே அந்த கூட்டத்தில் நாங்கள் இயக்கக்கூடாது நினைச்சா. எனவேதான் ஆதாரத்தோடு நாங்கள் சரியான முறையிலே படித்துக் கொள்ள வேண்டும். எதனால்தான் நாங்க சொன்ன ஆரம்ப வகுப்புல இஸ்லாத்தினுடைய அடிப்படை விடயத்திலே நாம் வந்து தக்லீது செய்யக்கூடாது, ஆதாரத்துடன் தகவல்களை புரிந்து வைத்திருக்க வேண்டும் என்பதை நாம் சொன்னோம். முதலாவது விஷயம் என்ன? மாரிஃபத்துல் அபதி ரப்பஹு. ஒரு மனிதன் தனது இறைவனை அறிந்து கொள்ளுதல், தனது வணக்கத்துக்குரியவன் யார் என்பதை அறிந்து கொள்ளுதல் என்பதுதான் முதலாவது அம்சம். இந்த இடத்துல ரப்பு என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருந்தாலும் அவருடைய கருத்து என்ன? வணங்கப்படக்கூடியவன், தனது வணக்கத்துக்குரியவன் யார் என்பதுதான் அவருடைய கருத்து. ஏன்னு சொன்னால் நபிமார்கள் வந்து மக்களுக்கு மத்தியில் அல்லாதான் உங்களை ரப்புன்னு சொல்றதுக்காக பாடுபட்டாங்களா? அல்லாதான் உங்களை படைத்து பரிபாலிக்க கூடியவன் இல்லை, காப்பாடுவாங்க. அல்லாஹை மாத்திரம் வணங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும் பொழுது என்ன சொல்கிறான்? யார் உங்களுக்கு வானங்கள் இருந்து உணவளிப்பது, வானம் பூமியில் இருந்து உணவளிப்பது யார்? பார்வைகள் கேள்விகள் அவைகளுக்கு பொறுப்பானவன் யார்? அதே போல மரணித்தவரை உயிர்ப்பிப்பது, உயிர் உள்ளவர்களை மரணிப்பது, இவற்றை எல்லாம் செய்வது யார்? அனைத்து காரியங்களையும் உலகத்தில் நடத்தி கொண்டிருப்பது யார் என்று நபியை நீங்கள் கேட்டால், அவரிடத்திலே காபிரிடத்தில் கேட்டால் என்ன சொல்வார்கள்? அல்லாவுடைய செயற்பாடுகளில் ஒரு நாளும் காபிரர்கள் என்ன செய்யவில்லை, அவர்கள் முரண்படவில்லை, அவர்கள் முரண்படவில்லை. அவர்கள் ஒரு நாளும் சொல்லவில்லை அல்லாஹ் தான் எங்களை ரப் இல்லை அனுப்பி அதை சொன்னாங்களா? இல்லை. மாற்றமா நீங்க அல்லாஹ் ரசூல் இல்லை, அதே போல அல்லாஹ் மட்டும் நாங்கள் வணங்க மாட்டோம், எங்களை வேற தெய்வங்களை வணங்குவோம், இப்படித்தான் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இரண்டு பகுதிகள் இந்த இடத்துல ருபூவியத் உலூஹியத் என்ற இரண்டு வார்த்தை பிரயோகங்கள் அரபியில் இருக்கின்றன. அந்த ருபூவியத் என்று சொன்னால் என்ன? அல்லாஹுதான் அல்லாஹுடைய காரியங்களில் அவன் மாத்திரம்தான் செய்கிறார் என்று நாம் நம்புவேன். படைப்பது, பரிபாலிப்பது, உணவளிப்பது, உழைப்பிப்பது, மரணிக்க செய்வது, இது போன்ற காரியங்களை அல்லாஹாலா மாத்திரம்தான் செய்கிறார் என்று நம்புவது. இது ஒரு மனிதனை பூர்ணமாக மூமினாக மாற்றிவிடாது நினைச்சா. அதனாலதான் சூழ்நிலை காலத்தில் காபிர்கள் மூமினல்ல. ஏன்? அவர்கள் இவர்கள் ஏற்றுக்கொண்டிருந்தாலும் மூமினாகவில்லை. காரணம் என்ன? அவர்கள் அல்லாஹ் மாத்திரம்தான் ரப் என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கவில்லை என்ற காரணத்தினால். எனவே குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த காபிரருக்கு என்ன சொல்றான்? நீங்க தான் சொல்றீங்க அல்லாஹ் தான் எல்லாம் செய்யறது, அப்படி இருந்தும் ஏன் மற்றவர்களை வணங்குகிறீர்கள் என்று அல்லாஹ் தஆலா லோஜிக்கலி கேட்கிறார். நீங்க வந்து அல்லாஹ் இல்லாம வேறாக்களை எங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க, உதவி செய்யறாங்க என்று சொல்லிக்கொண்டு நீங்கள் வேறாக்களை வழங்கினாலும் அது அளவு நியாயம் என்று சொல்லலாம். ஆனால் நீங்களே சொல்கிறீர்கள் அல்லாஹ் தான் எல்லாம் செய்யறது, அப்படி இருந்து கொண்டும் நீங்கள் என்ன செய்கிறீர்கள், அவளுக்கு மாறு செய்கிறீர்களே என்று அல்லாஹு தஆலா குர்ஆன்ல பல இடங்களில் அவர் அல்லாஹு தஆலா கேட்கிறார். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அடுத்ததாக நாம் புரிய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், என்ன சொன்னா, முதலாவது அடிப்படை அல்லாவை புரிந்து கொள்வது. அப்படித்தானே? அல்லாவை எப்படி நாம் புரிகிறது? மண் ரப்புக்க ஃபைலா கீழக்க மண் ரப்புக்க, உங்களுடைய ரப்பு யார் என்று கேட்கப்பட்டால் பக்குவ நீங்கள் பதில் சொல்லுங்கள். எப்படி பதில் சொல்லுங்கள்? ரப்பி அல்லாஹ், எனது இறைவன் அல்லாஹ். அவன் எப்படிப்பட்டவன்? அல்லது ரப்பானி, அவன் தான் என்னை படைத்து பரிபாலிக்க கூடியவன். வரப்பா ஜமி அல் ஆலமீன் மின் அமீஹி, அனைத்து மனித அனைத்து படைப்பிடங்களையும் தனது அருளின் மூலமாக, அருள்களின் மூலமாக பரிபாலித்துக் கொண்டிருப்பவன். வஹுவ மஹ்மூதி, அவன் தான் வணங்குவதற்கு தகுதியானவன். லைசலி மஹ்மூதுன் சிவா, அவனை தவிர வணங்குவதற்குரியவன் வேறு யாரும் எனக்கு இல்லை என்று நீ கூற வேண்டும். மன் ரப்புக்க என்று உங்களிடத்தை கேட்டால் என்ன பதில் சொல்லணுமா? இறைவன் அல்லாஹ், எப்படிப்பட்டவன்? ரப்பானி, என்னை படைத்து பரிபாலித்தவன். அது மாத்திரமா? வரப்பா ஜமியால் ஆலமீன மின் அமீஹி, அனைத்து படைப்புகளையும் அவனது அருக்கொடைகளால். அவன் தான் வணக்கத்துக்குரியவன், அவனைத் தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் எனக்கு இல்லை என்று பதில் சொல்ல வேண்டும். அதற்கு ஆதாரமாக இந்த வசனம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அனைத்து படைப்பினங்களும் இறைவனாகிய அல்லாவுக்கே அனைத்து புகழும், அல்லாவுக்கே அனைத்து புகழும் என்ற அந்த குர்ஆன் வசனம் தான் நாம் மேலே சொன்ன அந்த பதிலுக்கு ஆதார். அல்லாஹ் உங்களுடைய இறைவன் யார் என்பதற்கு ஆதாரம் என்ன? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், படைப்பினங்கள் அனைத்தினுடைய இறைவனாகிய அல்லாவுக்கே எல்லா புகழும் என்று நாங்கள் சொல்றோம். அப்ப இந்த குர்ஆன் வசனத்தில் இருந்து நாங்கள் என்ன புரிகிறோம்? எங்களை ரப்பு அல்லாஹ், எப்படி புரிகிறோம்? வகுல்லு மா ஸிவல்லாஹி ஆலம், ஆலமீன் சொன்னதே ஆலமீனுடைய ரப்பு தான் அல்லாஹ்னு சொல்லும். ஆலமீன் தான் என்ன? அல்லாவை தவிர உள்ள எல்லாமே இந்த ஆலமீன் அழகு. அப்ப எனவே நானும் என்ன? நானும் அந்த ஆலம்ல ஒருத்தன், அந்த படைப்பினங்களில் ஒருவர். எனவே என்னுடைய ரப்பு யாரு? அப்ப அந்த குர்ஆன் வசனத்திலிருந்து நாங்க எப்படி எங்களை ரப்பு அல்லாஹ்னு விளங்குறோம்? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகிலங்களின் இறைவனாகிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்ற வசனம் நீங்க அப்படித்தானே? இதுல இருந்து அல்லாஹ் தான் எங்களை ரப்புன்றது நாங்க எப்படி நிறுவோம்? இந்த வசனத்துல அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், இந்த வசனத்திலிருந்து அல்லாஹ் எங்களை ரப்புன்றது நாங்க எப்படி சொல்லுவோம்? இந்த வசனத்துல நாங்க எங்களை ரப்பு யாருன்னு கேட்டா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் நாங்க சொல்றோம். நாங்களும் வந்த அகிலத்துல நானும் ஒருவர், எனவே என்னுடைய ரப்பு யாரு? அப்படி பதில் சொல்லுவோம். விளைச்சா அடுத்ததாக என்ன முடியல இல்லை ரைட், அடுத்த விஷயத்தை பாப்போம். அப்ப இந்த தர்பியா, இந்த ரப் என்ற வார்த்தைங்களே, அது வந்து இந்த வளர்த்தல் பரிபாலித்தல் என்ற அர்த்தத்தை அது கொடுக்கும், அது கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களை படைத்து பரிபாலிக்க கூடியவன். அல்லாஹ் தஆலா எங்களை தர்பியா செய்கிறான், என்ன? அல்லாஹ் எங்களை வளர்க்கிறான், எங்களுக்கு வழிகாட்டி எங்களுக்கு வளர்க்கிறான் அல்லாஹ் தஆலா. இப்ப அல்லாஹ் செய்யக்கூடிய அந்த தர்பியாவில மிக முக்கியமான தர்பியா என்ன? எங்களுக்கு செஞ்ச வழிகாட்டல மிக முக்கியமான வழிகாட்டல் என்ன? ரசூல்மார்களை அனுப்பியது. என்ன? ரசூல்மார்களை அனுப்பியதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு செய்த மிக பெரும் தர்பியா. அப்ப இந்த நேரத்தில் அல்ஹம்து அல்ஹம்து என்ன கருத்து அனைத்து புகழ்களும் புகழ்ன்னு சொன்னால் என்ன? அல்லாஹ்வுடைய பரிபூர்ணமான பண்புகளை கொண்டு அவனை புகழ்கள். பரிபூர்ணமான பண்புகளை நாம் கூறுவது, பரிபூர்ணமான பண்புகளை அல்லாஹ்வுடைய பரிபூர்ணமான பண்புகளை நாம் அல்லாஹ்விடத்திலே நாம் கூறுவதுதான் புகழ் என்பதாக நாம் சொல்வோம். அப்ப அது அல்லாஹ்வுக்கு மாத்திரமே சொந்தமானது. அனைத்து புகழும் யாருக்கு சொந்தமானது? அல்லாஹ்வுக்கு மாத்திரமே சொந்தமானது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அல்ல ஆலம் என்று சொன்னால் நாம் ஏற்கனவே சொன்னது போல அல்லாஹ்வை தவிர உள்ள அனைத்தையும் அது உள்ளடக்கும். ஆலம், பறவை உலகம், மனித உலகம், மிருக உலகம், என்னென்ன உலகம் எல்லாம் உலகத்திலேயோ அத்தனை உலகங்களை உள்ளடக்கியதுதான் அல்ல ஆலமீன் என்ற அந்த வார்த்தையினுடைய அர்த்தமாக இருக்கிறது. எனவே இந்த வசனத்தை நாம் ஓதுவதன் மூலமாக ஒரு மூமினுடைய உள்ளத்துல என்ன உறுதியான எண்ணம் ஏற்படணும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா தான் அவனுடைய ரப்பு என்ற கருத்து. அடுத்ததாக புகழ்களுக்கு தகுதியானவன் அல்லாஹ் மாத்திரமே. அதே போல அல்லாஹை அவனுடைய பண்புகளை உயர்ந்த பண்புகளை கூறி நாம் புகழ வேண்டும் என்ற அந்த எண்ணம் நமது உள்ளத்திலே உறுதியாக உருவாக வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நமது உள்ளத்திலே ஆழமான ஈமானை பொதிந்திரையில் நாடிக்கக்கூடிய வாக்கியத்தை நிறைவு கொண்டு வருவாராக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.